ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தின் முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். முதல் அதிகாரம் 4:5 இரண்டு வசனங்களையும் வாசிக்கலாம்.
இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களின் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர்
மாம்சத்தின்படி
தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும்
பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே
பலமாய் ரூபிக்கப்பட்ட
தேவகுமாரனுமாய் இருக்கிறார்.
இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இல்லையா? தேவகுமாரன். எதை வைத்து நீங்கள் சொல்லுகிறீர்கள் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு கேட்கலாம். எதை வைத்து இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறீர்கள்? இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் என்று சொல்லி வணங்கப்படுகிறவைகள் எத்தனையோ இருக்குதே, அவைகளும் அதிசயங்களை செய்கிறது, அவைகளுக்கும் வல்லமை இருக்கிறது, அவைகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, அதாவது குறி சொல்லுகிறது, அவைகளும் அதிசயங்களை செய்கிறது, அவைகளும் வியாதிகளை சுகமாக்குகிறது, எல்லாமே பண்ணுதே. இப்படி இருக்க இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? ஒரு யூனிக்கான ஒரு ஃபேக்டர் இருக்கணும் அதுல, இல்லையா? ஒரு தனித்தன்மை இருக்கணும். ஏன்னா இங்க இருக்கிற எல்லாமே டூப்ளிகேட் இருக்குது. இங்க தீர்க்க தரிசனம் என்றால் அங்கே குறி, இங்கே அற்புதம் நடக்குது, அங்கேயே அற்புதம் நடக்குது, இங்கே வியாதி சுகமாகுது, அங்கே வியாதி சுகமாகுது, இங்கே நடக்கிறது எல்லாமே அங்கே என்னமோ காரியங்கள் நடக்கத்தான் செய்கிறது. ரட்சிப்பு ஒன்றை தவிர மத்த எல்லாமே நடக்கத்தான் செய்யுது. அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய குமாரன் என்பதற்கு என்ன அடையாளம்? அதுதான் இந்த வசனம் நமக்கு அழகா சொல்லுது. நான் மறுபடியும் வாசிக்கிற பாருங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததின் மூலமாகவே அவர் தேவனுடைய குமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டிருக்கிறார். அதுலதான் அவர் நிரூபித்திருக்கிறார், நான் தேவனுடைய குமார். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தருக்கு மரணம் இல்லை, அவர் என்றென்றைக்கும் வாழ்கிறவர், அவருக்கு மரணமே கிடையாது. அவருடைய குமாரனும் அப்படித்தான் இருப்பார், அவரும் என்றென்றைக்கும் வாழ்கிறவராகவே இருப்பார், நிரந்தரமானவராயிருப்பார். மற்றபடி இந்த உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் உண்டு, அந்த மார்க்கங்களை பின்பற்றுகிற கோடிக்கணக்கான ஜனங்கள் உண்டு. அந்த கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் அந்த மார்க்கத்தை ஸ்தாபித்த அந்த நபர் மரித்து முடிந்து போய்விட்டார், யாருமே கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் மிக பெரிய மார்க்கங்களிலே புத்த மார்க்கம் ஒன்று, கௌதம புத்தர் அதை ஸ்தாபித்த மனுஷன். ஆனால் அந்த புத்தர், கௌதம புத்தர் என்று சொல்லப்படுகிற அந்த மனுஷன் இன்றைக்கு உலகத்தில் இல்லை, மரித்து மண்ணோடு போய்விட்டார். இரண்டாவது ரொம்ப பெரிய மார்க்கம் முகமதிய மார்க்கம், முஸ்லீம் முகமது நபி ஸ்தாபித்த மனுஷன், அவன் உயிரோடு கூட இல்லை. சீன தேசத்திலே கன்ஃபியூஷியஸ் என்று சொல்லுகிற ஒரு மார்க்கம், அதற்கும் ஏராளமான நபர்கள் உண்டு. அந்த கன்ஃபியூஷியஸ் இந்த உலகத்தில் இல்லை. எந்த மதத்தை ஸ்தாபித்த நபர்களும் எந்த மதத்தை ப்ரொமோட் பண்ணினவர்கள்
கம்யூனிசம், லெனின், கார்ல் மார்க்ஸ் இவங்க யாருமே உலகத்தில் இல்லை. அதை வளர்த்தவர்கள், உருவாக்கினவர்கள் இவங்க யாருமே இல்லை. அப்போ இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவனுடைய குமாரன். காரணம், அவர் மரித்து உயிரோடு எழுந்து என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பதினாலே தான் அவரை தேவகுமாரன் என்று நாம் அடையாளம் காண்பிக்கிறோம். அல்லேலூயா. இது ஒரு பெரிய ஒரு காரியம். இந்த சத்தியம் மிகவும் விசேஷமானது. இப்படிப்பட்ட சத்தியம் எதுலையுமே கிடையாது. இந்த சத்தியத்தை நம்ம ரொம்ப கேஷுவலா தெரிந்து வைத்திருக்கிறதுனால இதனுடைய அருமை நமக்கு பல நேரத்தில் தெரியல. ஆனால் இந்த சத்தியத்தை அறியாத சூழ்நிலையில் இருந்து ஒருவன் அறியான் என்றால் அவனுக்கு தான் அதனுடைய மேன்மை தெரியும். நான் எப்பவுமே நான் சிலரோடு நாங்கள் ஜபிக்கும் பொழுது சில ஊழியர்கள் ஜபிக்கும் பொழுது சில காரியம் பேசுவோம். சமீபத்தில் நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம். பைபிளில் கூட சிறந்த பரிசுத்தவான்கள் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் இப்படி இருந்துச்சு. அது ஆராய்ச்சி பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கும். சாமுவேல் ஒரு சிறந்த தெய்வ மனுஷன், ஆனால் அவனுடைய பிள்ளைகள் பரிதானம் வாங்குகிறதையும் விபச்சாரம் செய்கிறதையும் போயிட்டாங்க. மோசே கர்த்தரை முகமுகமாய் பார்த்த மனுஷன், அவனுடைய பிள்ளைகள்லாம் எங்க போனாங்க? கெர்சோமேல எங்க போனாங்க? காணாம போயிட்டாங்க, காணாத போயிட்டாங்க. பெரிய பெரிய தெய்வ மனுஷர்கள், சிறந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தவர்கள், ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாமலே போயிட்டாங்க. டாப் லெவல் இருந்தவங்களுக்கு யாருக்குமே பிள்ளைகள் சரி கிடையாது. இன்றைக்கும் உலகத்திலே பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருப்பாங்க நல்லா. ஆனால் அதுக்கு பிறகு அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அவங்க பிள்ளைகள் நிறைய பேருக்கு அது வர்றது கிடையாது. நிறைய பேருக்கு அவர் கிடையாது. அது ரொம்ப ஒரு ரிஸ்கான விஷயம். ஒரு ஊழியக்காரருக்கு அல்லது நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலைமையுடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு ரொம்ப ரிஸ்கான விஷயம். அடுத்த ஜெனரேஷனை வந்து ஸ்பிரிச்சுவலா கொண்டு வர்றதுன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு அது பழகி போயிடுது. பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவத்தை பார்க்கறாங்க, பிறந்ததுலேருந்தே செய்திகளை, ஆழமான செய்திகளை கேட்கறாங்க, பிறந்ததுலேருந்தே எல்லாத்தையும் பார்க்கறாங்க. ஆகையினால அவர்களுக்கு அந்த செகண்ட் ஜெனரேஷன் வரும்பொழுது அந்த காரியத்தை, அந்த மேன்மையை, அந்த அன்பை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமாயிடுது. செகண்ட் ஜெனரேஷன் ரொம்ப கஷ்டம். அதனாலதான் என்னவோ தெரியல, கிறிஸ்துவின் உயிர் தேடுதலின் மேன்மை கூட இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய பேருக்கு அதனுடைய மேன்மை தெரியறதில்லை. ரிச்சர்ட் உம்பரன் என்று சொல்லி ருமேனிய தேசத்திலே கர்த்தருக்காக சிறந்த ஒரு ஊழியம் செய்த தேவ மனுஷன், அவர் 14 ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் தேசமாகிய ருமேனிய தேசத்திலே அவர் சிறை வைக்கப்பட்டிருந்தார். சிறையிலே அவர் அனுபவித்த கொடுமைகள் ஏராளம். சித்திரவதை செய்யப்பட்டார். அவரை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் 14 வருடம் இருண்ட சிறை, அதாவது லைட்டும் இருக்காது, இரும்பு திரைன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் கம்யூனிஸ்ட் தேசத்தை இரும்பு திரை தேசம்னுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனுஷன் மட்டுமே நிக்கக்கூடிய மட்டும் இடம் உள்ள அப்படிப்பட்ட ஒரு இடத்துல, இருண்ட இடத்துல போட்டு வச்சிருவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நல்ல இருட்டுல நீங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க. படுத்து தூங்கிட்டு இருந்துட்டு சடனா உங்க ரூம்ல வந்து ஒருத்தர் டக்குனு லைட் போட்டா அவங்கள லைட்டை பார்க்க முடியாது. இவர்கள் கொஞ்ச நேரம் கிடையாது, நாட்கணக்கிலே மாத கணக்கிலே இருட்டுக்குள்ளேயே வைக்கப்படுவார்கள். ஒரு சின்ன வெளிச்சம் இல்லாத டோட்டல் இருட்டு. அவர்களை திடீர்னு வெளியில கொண்டு வந்தால் வெளியில அவங்களால சாதாரண வெளிச்சத்தை பார்க்கவே முடியாது. கண் அது மாதிரி செட் ஆயிடும். மிக கொடுமையான வேதனைகள். அவரை கடைசியிலே அமெரிக்க தேசம் ஏராளமான பணம் கொடுத்து அவரை விடுதலை செய்வதற்கான ஒரு பெரிய தொகையை கொடுத்து அவரை வெளியே கொண்டு வந்தான். அவர் வெளியில வந்தவுடனே முதல் மேடையில் தன் சட்டையை திறந்து காமிச்சார்.
உடல் முழுக்க ஆழமான காயங்கள் தழும்புகள், உடல் முழுவதும் ஆழமான காயங்கள் தழும்புகள், கொடிய வேதனை அனுபவிச்சு. அவருடைய வாழ்க்கை மிகவும் சவால் நிறைந்த வாழ்க்கை. அந்த தேவ மனுஷன் அவர் ஒரு முறை அந்த சிறைச்சாலையில் இருந்து விசாரணைக்கென்று அழைத்து செல்லப்பட்டாராம். ஒரு வெகு தூரத்தில் ஒரு இடத்திற்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவரை அழைத்து சென்றவன் ஒரு இளம் வயதுள்ள கம்யூனிச போர் வீரன். இப்பொழுது அந்த போர் வீரனும் அந்த இளைஞனாகிய அந்த போர் வீரனும் இவரும் மாத்திரம் டிராவல் பண்ணி போறாங்க. போய் வெகு தூரத்தில் ஒரு இடத்துல அவர் விசாரணைக்காக கொண்டு செல்லப்படுறதுனால அவனோடு கூட சில மணி நேரம் அவர் செலவு செய்கிற ஒரு காரியம், ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த பிரயாண நேரத்தில் மெதுவாக ரிச்சர்டு முரண்டும் அந்த இளம் வாலிபனாயிருந்த அந்த போர்வினிடத்திலே இயேசு கிறிஸ்துவை பத்தி பேச ஆரம்பிச்சார். அந்த போர் வீரனும் அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்னா கம்யூனிசம் என்பது ரொம்ப வித்தியாசம். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு பிறக்கிற பிள்ளைகளை நம்ம வளர்க்கிறோம், நம்ம ப்ராப்பர்ட்டி, நம்ம பிள்ளைகள் நம்ம சொத்து. ஆனா கம்யூனிஸ்ட் தேசத்துல ஒரு குழந்தை பிறந்தால் அது அரசாங்க சொத்து. அந்த பெற்றோருக்கு அந்த பிள்ளைகளின் மேல் உரிமை கிடையாது, அரசாங்கத்திற்கு தான் உரிமை உண்டு. கம்யூனிசத்தை ஏன் சிலர் வரவேற்கிறார்கள் என்றால் அதுல சில பெனிஃபிட் இருக்குது, சில காரியங்கள் இருக்கிறது. அந்த அரசாங்கம் அந்த பிள்ளையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா, ஐயோ நமக்கு வந்து நல்ல வருமானம் இல்லை, நல்ல ஸ்கூல நம்ம பிள்ளையை சேர்க்க முடியலையேனு சில பெற்றோர் வருத்தப்படுகிறதெல்லாம் உண்டு. ஆனால் கம்யூனிஸ்ட் தேசத்தில் அந்த பிரச்சனை கிடையாது. அவர்களுக்கு நல்ல எஜுகேஷன் கவர்மெண்டே கொடுக்கும், பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை தரத்தை கொடுக்கும். ஆனா பெற்றோருக்கு உரிமை கொண்டாட முடியாது, அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்யும். ஆனால் அரசாங்கத்தின் சொத்தாகவே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை டோட்டலா அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணிக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்ததுனாலே அரசாங்கத்திலே எந்த பள்ளிக்கூடத்திலே அவர்கள் அந்த தேசத்தில் அவங்க வச்சிருக்கிறாங்களோ அங்க இருந்து அவர்கள் கற்றுக் கொடுக்கிறதா அவங்க கற்றுக்கொள்ள முடியும். வீட்டில இருந்து தெய்வ பக்தியாய் பெற்றோர்கள் அந்த பிள்ளையை தெய்வ பக்தி கூட நடத்த முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த இளைஞனும் அப்படியே வளர்ந்தவன், கடவுள்ன்ற ஒரு கான்செப்டே அவனுக்கு தெரியாது, தெய்வம் ஒன்னே தெரியாது, அவனுக்கு கேள்விப்பட்டதே இல்லை. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் கம்யூனிசம், அவனுக்கு தெரிந்ததெல்லாம் பொதுவுடைமை, அவனுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த கம்யூனிச கொள்கைகள் மாத்திரம்தான். இதிலேயே அவன் வளர்ந்திருக்கிறான். முதல் முதலாக தெய்வம் என்ற ஒருவரை குறித்து அவன் கேள்விப்படும் பொழுது அந்த கான்செப்ட் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவளோடு கேட்டான், இயேசு அவர்தான் அப்பா தெய்வம், அவர் உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி முதல் முதலாக சொல்லும் பொழுது அவனுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா கம்யூனிஸ்ட் தேசத்தில் பிறக்கிற பிள்ளைகள் கூட ஒரு பெற்றோருடைய அன்பை ருசிக்கிறது கிடையாது, பெற்றோருடைய அன்போடு ருசிக்கிற வாய்ப்பு கிடைக்காது. கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, பெற்றோருடைய அன்பு கூட அந்த பிள்ளைகளுக்கு தெரியாமலே வளருவான். ஆகையினாலே தன்னிடத்தில் அன்பு கூறுகிற ஒருவர் உண்டு என்கிற ஒரு செய்தி அவனுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஏன்னா அன்புன்றது அவன் பார்த்தது கிடையாது, மெக்கானிக்கலா வளர்ந்திருக்கிறான். தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தான். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பேசிட்டே வர்றாரு. அவர்கள் ஒரு இடத்துல ஒரு அறையிலே அவர்கள் ரெஸ்ட் எடுக்க இருக்க வேண்டிய டைம் வந்தது. அப்பொழுது அந்த அறையில் உட்கார வச்சு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிக்கொண்டே வந்தவர், அன்பின் உச்சகட்டமாக இந்த இயேசு உன்னை நேசிக்கிறார், உன்னை அவர் நேசிப்பதின் மூலமாக உன் பாவங்களை சுமந்து உனக்காக தன் உயிரையே இயேசு கிறிஸ்து கொடுத்தார் அப்படின்னார். உன் பாவங்களை சுமந்து இந்த இயேசு தன் உயிரையே உனக்கு கொடுத்தார். சந்தோஷமாய் அதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தவன் இந்த வார்த்தையை கேட்டவுடனே ஓன் அழுதான், கதறி கதறி அழுதான். இவருக்கு ஏன் அழுகிறான்னு புரியல, நிறுத்தப்பாங்கற நிறுத்தவே முடியல. அவன் கீழே விழுந்து அழுகிறான், தரையில் உருண்டு அழுகிறான். அவனை கட்டுப்படுத்தவே இவரால் முடியல, அழுகிறான் அழுகிறான் அழுகிறான். சில நேரம் ரொம்ப நேரம் அழுது. அதன் பிறகு அவன் ஓயும் பொழுது கேட்டார், ஏன்பா இப்படி நீ அழுத, ஏன் அழுகிற? நான் உனக்கு நல்ல காரியத்தை அவனுடைய அன்பு தான் உனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், ஏன் அழுகிற? அதுக்கு அவன் சொன்னான், இதுவரைக்கும் என் வாழ்க்கையிலே அன்பு என்கிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே தெரியாது, ஒருவர் ஒருவர் நேசிக்கிறார் என்கிற காரியம் கூட எனக்கு புரியாது. அப்படிதான் நான் வாழ்ந்தேன், அப்படிதான் நான் வளர்க்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் என்னையும் கூட ஒருவர் நேசிக்கிறான்னு சொல்லும் பொழுது
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படியும் ஒரு தெய்வம் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் அந்த தெய்வம் கடைசியில இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டீங்களே, இறந்துட்டாரா, அவர் இல்லையா, செத்துட்டாரா? அந்த தெய்வத்தை பின்பற்றலாம்னு ஆசையா இருந்தேன், நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ஆசையா இருந்துச்சு. கடைசியில் அவர் செத்துட்டாருன்றீங்களே, அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டீங்களே, அப்ப அவரு கூட இல்லையா, அதனாலதான் அழுதேன் அப்படின்னு. பாருங்க எவ்வளவு ஒரு இன்னசென்டா இருக்கான் பாருங்க. அப்ப அவர் சொன்னாரு, அப்பா அப்படி இல்லை, நான் முழுசுமா சொல்றதுக்கு முடியாது, நீ அழுகிறியே, நான் இன்னும் விஷயம் இருக்குது. அந்த இயேசு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். நான் சொல்லி முடிகிறதுக்கு முன்னால நீ அழுகிறியே, அந்த இயேசு மரித்து முடியல, மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சொன்ன உடனே அவன் எழுந்தானா, குதித்தான், அந்த அறையெல்லாம் ஓடி ஓடி குதித்து குதிச்சாரா, சந்தோஷம் தாங்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு செய்தி, அன்பின் செய்தி அவன் கேள்விப்பட்டதில், அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை குறித்த காரியம் அவனுக்கு தெரியாது. குதித்து குதித்து அந்த இடத்துல அவன் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், இந்த தெய்வம் தான் எனக்கு வேண்டும், அவரைத்தான் நான் பின்பற்ற போகிறேன் என்று அந்த நேரத்தில் அவன் தன் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தான். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், இந்த ஒரு வார்த்தை எப்படி கொண்டாட வைக்கிறது பாருங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இயேசு உயிரோடு இருக்கிறாரா அப்படியா, ஓகே, இவ்வளவு தூரம் வித்தியாசம் பாருங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார், என்ன ஒரு செய்தி! எந்த மதத்திலும் எந்த மார்க்கத்திலும் எந்த இயக்கத்திலும் இல்லாத ஒரு காரியம், இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை தம்முடைய உயிர் தழுதலின் மூலமாகத்தான் அவர் பலமாய் ரூபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது, புரியுது? அதனாலதான் நம்ம தைரியமா சொல்ல முடியும், என்னை படைத்த தேவன் அவர் நிரந்தரமானவர், அவர் அனுப்பின இரட்சகராக இயேசு கிறிஸ்து, அவர் தெய்வம், அவரும் நிரந்தரமானவர், அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சரி, இப்ப இந்த செய்தியை நம்ம, இதனுடைய மேன்மை நம்ம தெரியணும். இயேசு கிறிஸ்து இப்பொழுது உயிர் தெழுந்தவர், எதற்காக அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் அது நமக்கு தெரியும் இல்லையா? தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிப்பதற்காக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, அதனுடைய மேன்மை என்னங்கிறது நமக்கு தெரியணும். இன்னைக்கு சபை இருக்க வேண்டிய பிரகாரம் இல்லை, அதுதான் உண்மை. இன்னைக்கு உலகம் எங்கிலும் சொல்லுகிறேன், சபை என்பது இருக்க வேண்டிய பிரகாரத்தில் இல்லை. தேவனாகிய கர்த்தர் ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த எல்லையிலே சபை இல்லை. தேவனாகிய கர்த்தர் ஒரு சபை எப்படி வெற்றி சிறக்கிறதா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்படிப்பட்ட நிலைமையிலே சபை வெற்றி சிறக்கிறதா இல்லை. சபை தோல்வி அடைந்த நிலைமையில் இருக்கிறது, சபை இருக்க வேண்டிய நிலைமையில இல்லை. சபை ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயிக்க வேண்டிய பிரகாரத்தில் ஜெயிக்கிறதா இல்லை. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சபை சரியான சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில் இல்லை. நான் சொல்லுகிறேன், சில விஷயங்கள் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்தாலொழிய, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணினாலொழிய நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனால் கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஒரு மகத்துவமான மார்க்கம், இதுக்கு பக்கத்தில் எதையுமே கொண்டு வர முடியாது. இந்த மகத்துவமான மார்க்கத்தின் ரகசியத்தை புரிந்து கொண்டால் இதுக்கு பக்கத்தில் எதுவுமே கிடையாது என்பதை நீங்க தெளிவாய் புரிய முடியும். இது தெரியாம தான் நம்ம வாழ்க்கையில் சின்ன 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 பிரச்சனைகளுக்கெல்லாம் சோர்ந்து போய் உட்கார்றோம், சின்ன சின்ன காரியங்களெல்லாம் தோல்வி அடைகிறோம், பாவத்தினால் மேற்கொள்ளப்படுகிறோம், பிசாசினால் மேற்கொள்ளப்படுகிறோம், வியாதியினால் மேற்கொள்ளப்படுகிறோம், தரித்திரத்தினால் மேற்கொள்ளப்படுகிறோம், சகலவிதமான காரியத்திலே மேற்கொள்ளப்படுகிறோம். சரியாய் கிறிஸ்தவத்தை ஒருவன் புரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் எதுவும் அவனை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, எதுவுமே மேற்கொள்ள முடியாது. நாம் நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ரோமர் 8:36 அப்படித்தான் வாசிக்கிறோம், நாம் நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தோல்வி என்பதில்லை. கொஞ்சம் நீங்க அந்த வசனத்தை கூட வாசிச்சிருவோமே, ரோமருக்கு எழுதின நிருபம் 8:18 எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:18
36 வாசிட்டே வருவோம்.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு
நம்மை பிரிப்பவன் யார்?
உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ,
இவைகள் எல்லாவற்றிலேயும்
நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே.
பாத்தீங்களா, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. உபத்திரம் வரும், வியாதி வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், வறுமை வரும், தரித்திரம் வரும், எது வந்து நம்ம பக்கத்துல வந்தாலும் சரி, அவைகள் எல்லாவற்றையும் ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் ஜெயிக்கிறவர்களாகத்தான் இருப்போம். தோத்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே தோல்வி என்பது கிடையாது. நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன், தோல்வி என்பது கிடையாது. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வேண்டாலும் வரும், ஆனால் தோல்வி என்பது கிடையாது. சரியாய் கிறிஸ்துவை புரிந்து கொண்டவர்கள், சரியாய் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிந்தவர்கள், சரியாய் கிறிஸ்துவோடு கூட உறவு வைத்திருக்கிறவர்கள், சரியாய் கிறிஸ்துவோடு கூட நடக்கிறவர்கள், சரியாய் கிறிஸ்துவினுடைய வேத வசனத்தின் ரகசியங்களை அறிந்தவர்கள் ஒருபோதும் வாழ்க்கையில தோல்வி அடைய முடியாது. நாம ஜெயிப்போம், ஜெயிப்போம், வாழ்க்கை முழுவதும் ஜெயித்துக் கொண்டுதான் இருப்போம். தோல்வி என்பது கிடையாது. இன்றைக்கு அதை குறித்து உங்களுக்கு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த உலகத்தில் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், பிரபஞ்சத்தின் தேவன் என்பது பிசாசை குறிக்கும், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கண்ணு தெரியாத நிலம் இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்துவை அறியாது இருக்கிறவர்கள் குருட்டுத்தனமா காரியம் செய்கிறான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். குடி குடியை கெடுக்கும்னு பாக்குது, ஆனா அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. சிகரெட் பாக்கெட்லயே போட்டுருது. படிக்காதவனுக்கு கூட புரியுற மாதிரி படம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்ப எல்லாம் சிகரெட் பிடிச்சா கேன்சர் வருது, அதை பார்த்துட்டே தான் சிகரெட் பிடிக்கிறாங்க. போதை வஸ்துகள், பான்பராக் போன்றவைகளை உபயோகப்படுத்தினா கிட்னி கெட்டு போகும், உடம்பெல்லாம் பாதிக்கப்படும் எழுதி இருக்குது, ஆனால் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரியல? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி விட்டால் இந்த மாம்சங்களுக்கும் ஒண்ணும் தெரியாது. தான் எங்க போகிறோம், தான் என்ன செய்யறோம், இதனுடைய விளைவு என்ன புரியாது. இதுதான் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய நிலைமை. வாழ்க்கை 100% தோல்வி. ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த குருட்டு கண்ணுக்கு கர்த்தர் பார்வை கொடுக்கிறார். பார்வை வந்துருச்சு, ரட்சிக்கப்பட்ட பார்வை வருது. பார்வை வந்த பிறகு, அதோடு கூட காரியம் முடிவடைகிறது இல்லை. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் அடுத்த லெவல் ஒன்று இருக்குது. ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், சாதாரண கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டவுடனே அவனுக்கு பார்வை கிடைக்குது. ஆனால் அதன் பிறகு அந்த லெவல்லே இருந்தால் ஏதோ ஒரு கிறிஸ்டியன் லைஃப் அப்படி வாழ்ந்து போய் சேர்ந்துருவீங்க. கொஞ்சம் வெற்றி, கொஞ்சம் தோல்வி, கொஞ்சம் நடக்கும், கொஞ்சம் நடக்கல, இப்படி இப்படி அப்படியே போய் வாழ்க்கையை முடிச்சிருவீங்க. ஆனால் சரியான விதத்திலே கிறிஸ்துவை புரிந்து கொண்டவர்கள், சரியாய் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், சரியாய் அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமையை உணர்ந்தவர்கள் தோல்விக்கே போக மாட்டோம். வாசிக்கலாம், எடுத்துக்கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 19:19 நாம் வாசிக்கலாம். 19 அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் வாசிக்கலாம்.
தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு
அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை
கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துறைத்தனத்திற்கும்
அதிகாரத்திற்கும்
வல்லமைக்கும்
கர்த்தத்துவத்திற்கும்
இம்மையில் மாத்திரமல்ல
மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும்
எல்லா நாமத்திற்கும் மேலாய்
அவர்
உயர்ந்திருக்கத்தக்கதாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து
எல்லாவற்றையும்
அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி
எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார்.
கவனி, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, பிதாவாகிய தேவன் செய்கிற காரியத்தை பாருங்க, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்புறாராம். எதுக்காக எழுப்பினார் என்பதைத்தான் நம்ம பின்னால வாசிச்சோம். அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்றார். இது ஒரு ப்ராஃபெட்டிக் பிரேயர். அதுல நான் இன்னைக்கு ஒரு பார்ட்டை தான் எடுத்திருக்கிறேன், ஃபுல்லா எடுத்தனா அது ரொம்ப டைம் எடுத்துரும். அந்த ஃபுல் பிரேயர் மட்டும் எடுத்தோம்னா அதுவே குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரம் நான் பேச வேண்டியிருக்கும். அந்த பிரேயரை மட்டும் டச் பண்ணி அவர் உயிர்த்தெழுதல் காரியத்தை மற்ற காரியத்தை சொல்றதுக்கு கஷ்டம். அதனால இந்த உயிர்த்தெழுதலை மட்டும் இன்னைக்கு நான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி கவனிக்க போறோம். இந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறார், பிரகாசமுள்ள மனக்கண்களை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். குருட்டுக்கண் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால, ரட்சிக்கப்பட்ட பிறகு பார்வை கிடைச்சது, ஆனா ரொம்ப பிரைட்னஸ் இல்லை, கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. ஆனால் அதன் பிறகு விசுவாசியாய் மாறிவிட்ட பிறகு அதே குறைந்த பார்வையோடு இருக்கக்கூடாது. பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு இருக்கிறோம், ரொம்ப பிரைட்டான நமக்கு கண்ணு தெரியணும். புரியுதுங்களா? பிரைட்டா இருக்கணும், நம்முடைய கிளியர் விஷன் நமக்கு இருக்கணும். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஒரு குருடனை பார்த்து அவன் கண்ணை தொட்டு எதை பார்க்கிறேன், நடக்கிற மனுஷரை மரங்களை போல பார்க்கிறேன், நடக்கிற மனுஷனை மரங்களை போல பார்க்கிறேன். அதுதான் ரட்சிக்கப்பட்டோன்னு, அதுதான் ஒண்ணுமே தெரியாம இருந்துச்சு, ஆனா இப்போது என்னமோ கொஞ்சம் தெரியுது, நடக்கிற மனுஷன் மரம் மாதிரி தெரியுது, எதோ கொஞ்சம் தெரியுது. அப்ப பார்த்தாரு செகண்ட் டச், அடுத்த டச், இப்ப எதை பார்க்கிற, எல்லாத்தையும் நான் தெளிவா பார்க்கிறேன். இதுதான் பிரகாசம் உள்ள கண், செகண்ட் டச். இன்றைக்கும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில் அன்றைக்கு அப்படி செய்தது போல ஆவிக்குரிய ரீதியிலும் நமக்கு செய்யறாரு. குருட்டு கண்ணு ஃபர்ஸ்ட் டச் நமக்கு ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பிலே நமக்கு தான் பார்க்கிறோம். ஆனால் அதன் பிறகு அந்த காரியத்தை வைத்துக் கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றியாக வாழ முடியாது. அதுக்கு உங்களுடைய பார்வை 100% கிளியர் விஷன் உங்களுக்கு இருக்கணும். ஆமென். அந்த விஷன் உங்களுக்கு இருந்தாதான் உங்களுக்கு எல்லாவற்றையும் அறிய முடியும். நான் சொல்றேன், சில விஷயத்துல சொல்றேன், இந்த ரெவலேஷன் வெளிப்பாடு என்பது இருக்கணும். இந்த ரெவலேஷன் ஒன்று இல்லைன்னா கிறிஸ்தவமே வராது. போன வெள்ளிக்கிழமை வர்ஷிப் ஆராதனை எல்லாம் முடிந்த பிறகு குட் ஃப்ரைடே நானும் பிரதர் மேத்யூ பிராங்க்லின் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். அப்ப பிரதர் மேத்யூ சொன்னாங்க, இந்த செய்தி ரொம்ப டீப்பான மெசேஜ் அப்படின்னா. பிரதர் பிராங்க்லின் சொன்னாப்ல, எனக்கு எத்தனையோ காரியத்தில் இருந்த கேள்வி எல்லாம் எனக்கு பதில் கிடைச்சிருச்சு, ரொம்ப நாளாக என் உள்ளத்தில் கேட்டிருந்த கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு பதில் கிடைச்சது அப்படின்னா. அப்ப பிரதர் பிராங்க்ல பிரதர் மேத்யூ பிரதர் சொன்ன ஒரு காரியம், இப்படி கேட்டுட்டு தாகத்தோடு இதை கேட்கறவங்களுக்கு தான் இந்த செய்தி புரிஞ்சிருக்கும், மற்றவங்களுக்கு இந்த செய்தி புரியறதே கஷ்டம் அப்படின்னாரு. புரியறது கஷ்டம், அது ரொம்ப உண்மை. ஒருவன் ஆவிக்குரிய தாகம் உள்ளவர்களா இருக்கும் பொழுதுதான் அந்த ரெவலேஷன் கிடைக்கும். ஆழ்ந்த சத்தியத்தை அறியும்படிக்கு மனக்கண்கள் பிரகாசமாக இருந்தால் ஆழ்ந்த சத்தியத்தை புரியவே முடியும். இல்லைன்னா சில சத்தியத்தை புரியவே முடியாது. அது ஃபேக்ட், ரொம்ப உண்மை. அந்த வார்த்தை புரியவே முடியாது. நீங்கள் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் உங்கள் மனக்கண்கள் பிரகாசமாக இருந்தால்தான் எப்படிப்பட்ட செய்தி கொடுத்தாது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா சில செய்தி புரியாது, போர் அடிச்சிடும். என்ன சொல்றாரு உங்களுக்கு புரியாது, என்ன நடக்குது என்ன பேசுறாங்க ஒண்ணுமே புரியாது. அப்படி இருக்கும்போது சபையில் நிலைச்சிருக்க முடியாது. சில நாட்களுக்கு முன்பாக ஒருவர் சிஎஸ்சி சர்ச்சில் வந்தார், ரொம்ப உற்சாகமா வந்தார். அவர் ஆசீர்வாதமான செய்தி எதிர்பார்த்து வந்தார், ஆனா இங்கே ஆழமான செய்தி தான் வருது. ஆசீர்வாதமான செய்தி வரல, வரது நிறுத்திட்டார். இப்ப நான் போன் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. எதுக்கு சொல்லு கேட்டீங்கன்னா, அதுக்கு பிரகாசமான மனக்கண்கள் வேணும், இல்லைன்னா முடியாது, நின்றுடுவாங்க, கேட்க முடியாது. அதுக்குதான் பவுல் இங்க சொல்றாரு, பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இருக்கணும். பிரகாசமான மனக்கண்களுக்காக ஜெபிக்கிறார். இப்போ இந்த மனக்கண்கள் மூலமா என்ன நடக்குதுன்ற காரியத்தை நான் ஃபாஸ்டா உங்களுக்கு சொல்றேன். எல்லா துரைத்தனத்திற்கும், 20வது வசனம் எபேசியர் 1:20, எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். எத்தனை எல்லாவற்றையும் வந்துச்சு பாத்தீங்களா? வீட்டில் போய் எண்ணிக்கங்க. இந்த எல்லாவற்றையும் எத்தனை எல்லாவற்றையும் இந்த வருஷத்துல வந்துச்சுன்றத அப்புறம் வீட்டில் போய் எண்ணிக்கங்க, இப்ப எண்ணாதீங்க. இந்த படிச்ச இந்த மூணு வசனத்துல திரும்ப 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 வருகிற வார்த்தை எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் எல்லாவற்றையும் திருப்பி 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 அந்த எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் சொல்லிட்டே போவார். இதுல என்ன தெரியுதுன்னா, டோட்டல் சக்சஸ், எல்லாவற்றையும் எல்லாவற்றையும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல பேசும் பொழுது எல்லாவற்றையும் 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 எல்லாவற்றாலும் சொல்லிட்டே போறார். காரணம் என்னன்னா, ஏதோ சில விஷயங்களில் இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்து விட்டு போனவர் அல்ல, அவர் எல்லாவற்றிலேயும் அவர் ஜெயித்தவர், எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டவர், எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னதங்களில் அவர் தேவனுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேல இருக்கிறார், அவருக்கு மேலாக எதுவுமே இல்லை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துக்கு மேலாக எதுவுமே இல்லை. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு அது புரியறதில்லை. இப்ப பாத்தீங்கன்னா, ஜெகவா விட்னஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவர்கள் குழப்பவாதிகள், வீடு வீடா வருவாங்க, கிறிஸ்தவங்களை மட்டும்தான் போக்கஸ் பண்ணுவாங்க, வந்து சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து தெய்வம் கிடையாது, யெகோவா மட்டும்தான் தெய்வம், ஏன்னா என்னை பார்க்கிற என் பிதா பெரியவராக இருக்கிறார் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு, ஆகையினால இயேசு கிறிஸ்துவ தெய்வமா வணங்காதீங்க, யெகோவா மட்டும் வணங்குங்க, அப்பதான் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரமணி. இப்படி எல்லாம் பேசுவாங்க குழப்பவாதிகள், அவங்க கிறிஸ்தவங்களுக்கு கிடையாது, இவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள், கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்கள். இவங்களுக்கு என்ன தெரியல, குருட்டு கண்ணா இருக்குது இவங்களுக்கு, அதான் பிரச்சனை. இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில் மட்டும்தான் பார்த்தாங்க, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவங்களுக்கு பார்க்க தெரியல, அதான் அவங்களுடைய பரிதாபம். உயிர்த்தெழுவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து மனிதனாய் நடமாடுறதை மட்டுமே பார்த்துருக்காங்க அவங்க, காஸ்பல் தாண்டி அவங்களால வர முடியல. அவர்கள் மனிதனாய் நடமாடுகிற இயேசுவை மட்டும் பார்த்தாங்க, அவர் பேசுறதை மட்டும் பிடிச்சுக்கிட்டு சொல்றாங்க, என்னை பார்க்கிற பிதா பெரியவரா இருக்கிற அவரே சொல்லிட்டாரு, அதுக்கு மேல அடுத்த லெவலுக்கு அவங்கள போக முடியல, ஏன்னா கண்ணு குருடா இருக்கு. ஆனா நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். எப்படி? அவருடைய மரணத்தை பார்க்கிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலை பார்க்கிறோம், உயிர்த்தெழுத பிறகு இயேசு கிறிஸ்துடைய ஸ்டேட்டஸ் என்னவா மாறிடுச்சுன்றதை நம்ம பார்க்கிறோம், அது அவங்களுக்கு பார்க்க தெரியாது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய ஸ்டேட்டஸ் சடனா எங்கேயோ போயிடுச்சு. இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த பொழுது அவருடைய வாழ்க்கை வேறு, இந்த உலகத்தில் அவர் மரித்து மூன்றாவது நாள் எழுந்த பிறகு அவருடைய ஸ்தானம் வேறு, டோட்டலா மாறிடுச்சு. அதைத்தான் இந்த இடத்துல பவுல் இந்த இடத்துல சொல்றாரு, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி விட்டார். புரிதல்? அதை இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா பாக்குறதுக்கு அடுத்த புக் அப்படியே திரும்புங்க, பிலிப்பியருக்கு எழுதுற நிருபத்துக்கு வருவோம். 2வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்
தேவனுக்கு
சமமாயிருப்பதை
கொள்ளையாடின
பொருளாக எண்ணாமல்
தம்மை தாமே வெறுமையாக்கி
அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு
மரண பரியந்தம்
அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
ஆதலால்
தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக,
கவனிங்க மறுபடியும் அந்த கண்டினியூஷன் வந்து பாருங்க, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக
அவரை உயர்த்தி
இயேசுவின் நாமத்தில்
வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார்.
தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருமே அவரை மணங்கும்படியாக, அவருக்கு முன்பாக அவருடைய முடங்கால்கள் முடங்கும்படியாக, நாவுகள் யாவும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படியாக, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்தார். இப்ப பாக்கிறோம், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து யார்? He is in the highest position. அவரை விட மேலானது எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற சகல அதிகாரங்களும் அவர் கையில் இருக்கு. சகல பிசாசின் வல்லமைகளும் அவருக்கு கீழே இருக்கு. சகலவிதமான பாவங்களும் அவருக்கு கீழே இருக்கு. சகலவிதமான வியாதிகளும் அவருக்கு கீழே இருக்கு. சகலவிதமான பிரச்சனைகளும் அவருக்கு கீழே இருக்கு. உலகத்தில் இருக்கிற அத்தனை அரசாங்கங்களும் அவருக்கு கீழே இருக்குது. எல்லாமே அவருக்கு கீழே தான். அவருக்கு மேல எதுவுமே கிடையாது. நாம் ஆராதிக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றை பார்க்கிலும் பெரியவர். புரியுதா? எல்லாவற்றை பார்க்கிலும் பெரியவர். இவர் எல்லாவற்றை பார்க்கிலும் பெரியவர் அப்படிங்கிறத பிதாவாகிய தேவன் உறுதிப்படுத்துறார். எப்படி உறுதிப்படுத்துறார்னு பாத்தீங்கன்னா, திருப்பி அந்த எபேசியர் முதல் அதிகாரத்துக்கு வருவோம். திருப்பி அதை பேச திருப்பிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவர் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக மறுபடியும் அந்த 20-21 வாசிக்கலாம்.
எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசில் உட்காரும்படி செய்து.
ஆமா, இப்படி அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருக்கும்படிக்கு, உயர்ந்தர் என்பதை காண்பிக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பி தம்முடைய வலது பாரிசத்துல உட்கார வச்சிட்டாராம். ஹையஸ்ட் பொசிஷன்ல உட்கார வச்சிட்டார். ஏன்னா இவரை விட உயர்ந்தவர் யாருமே இல்லை சொல்லி தன் பக்கத்திலேயே உட்கார வச்சிட்டார். இவரை விட பெரியவர் யாரும் கிடையாது, அதுக்காக தன் பக்கத்தில் உட்கார வச்சிட்டார். இப்போ தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும், கிறிஸ்துவை அப்படி செய்த பிதா நம்மை குறித்து அல்லது சபையை குறித்து அல்லது நம் ஒவ்வொரு தனி நபரை குறித்தும் அவருடைய திட்டம் என்ன, அவருடைய தரிசனம் என்ன? 19 வசனத்தை நீங்க சாதாரணமா படிச்சா புரியவே புரியாது. நான் திருப்பி அதை உங்களுக்கு பிச்சு பிச்சு சொல்றேன், கவனிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, அடுத்தது அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே, அந்த ஏ தான் முக்கியம். எழுப்பப்பட்ட கிறிஸ்துவனிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு வல்லமையை அந்த உயிர் தெழுந்த கிறிஸ்துவனிடத்தில் விளங்க பண்ணினாரோ அதே வல்லமையை, அந்த ஏன்ற எழுத்து அதை தான் குறிக்குது. வல்லமைப்படின்னு சொல்லியிருந்தா அர்த்தம் வேற, வல்லமைப்படியே அப்படின்னா அர்த்தம் வேற. சேம் பவர்,
சேம் அத்தாரிட்டி, எல்லாம் அதே லெவல், அதே அதிகாரம், அதே வல்லமை. வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தமது வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும், அதே வல்லமை என்ன செய்யறாராம், விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலையும் அதே வல்லமை விளங்க பண்றாராம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பிதா எப்படிப்பட்ட வல்லமையை விளங்கப்படினாரோ, அதே வல்லமையை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலும் அதே வல்லமையை விளங்க பண்ணும்படியாக என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படின்னா பிதாவாகிய தேவன் பட்சாபாதம் இல்லாதவர். சில வாரங்களுக்கு மேல கூட சொன்னேன், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவையும் நம்மையும் வித்தியாசமாய் பார்க்கிறதே கிடையாது. சேம் லெவல்ல பார்க்கிறார். நமக்கு இது புரிந்து கொள்வது கஷ்டம், நம்முடைய மனுஷீக அறிவில் அது ஒத்துக்கொள்வது கஷ்டம். அவர் பாவமே அறியாத பூரண பரிசுத்தர், அவர் தேவனுடைய குமாரன், நானும் அவர் ஒன்னாக முடியுமா? நம்ம புத்திக்கு அது வராது, நமக்கு அது யோசிக்க தோணாது. ஆனால் தயாள பிரபு, நம்ம வன்கண்ணர்கள், நமக்கு அப்படிதான் தோணும், நம்ம புத்தி அப்படிதான். ஆனால் தயாள பிரபு இப்படி பார்க்க மாட்டார். இயேசுவையும் நம்மையும் ஒரே மாதிரி பார்ப்பார். இல்ல, இயேசு கிறிஸ்துவ அழகா ஒரு உவமை சொல்லுவார். ஒரு திராட்சை தோட்டத்தில் காலையிலிருந்து வேலை செய்வாங்க, கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாருக்கும் வேலை கொடுப்பார். ஒருவர் காலையில் 9 மணிலிருந்து வேலைய ஆரம்பிப்பான், பகல் 12 மணி உச்சக்கட்ட வேலையெல்லாம் செய்வாங்க உயில்ல. அப்புறம் 2 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு கூட ஒருத்தனை கூப்பிடுவான் வேலைக்கு. கூப்பிட்டு அவனுக்கும் எல்லாம் வேலை செய்வான். கடைசி 1 ஹவர் மட்டும் ஒருத்தன் செய்வான், 5 இல்ல 6 மணி ஒருத்தன் செய்வான். கடைசியில எஜமானன் எல்லாருக்கும் ஒரு பணத்தை கொடுப்பான். அப்ப காலையிலிருந்து வந்து வேலை செஞ்சு வெயில்ல கஷ்டப்பட்டவன் கேட்பான், என்னையும் அவனையும் ஒன்னாக்கிட்டீரே, நான் காலையிலிருந்து வெயில் உஷ்ணத்தெல்லாம் கஷ்டப்பட்டு இவ்வளவு வேலை செஞ்சேன், எனக்கும் ஒரு பணம் கூலி, அவனுக்கும் ஒரு பணம் கூலி. அப்ப அழகா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தயாளனா இருக்கிறதுனால எப்படி செய்யறேன், நீ நான் தயாளனா இருக்கிறதுனால நீ வன்கடனா இருக்கலாமான்னு கேட்ப. இயேசு கிறிஸ்து யாரு? தயாள பிரபு. ஆமென். நம்ம வன்கண்ணர்கள், அதனாலதான் நம்ம புத்தி அப்படியே இருக்குது, கீழே பாக்குது, பார்சியாலிட்டி பாக்குது. நம்ம வன்கண்ணர்கள், அதான் அவரே சொல்லிட்டார், வன்கண்ணனுக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா தயாள பிரபுவுக்கு அப்படி தெரியாது, இயேசுவையும் நம்மையும் ஒரே மாதிரி பார்ப்பார். இது என்னதான் ஏடி வச்சாலும் நம்ம புத்திக்கு அது வராது. கர்த்தரா நம்முடைய மைண்ட மாத்தினால் ஒழிய இது வராது. அவராய் நம்முடைய மனக்கண்களை திறந்தால் ஒழிய இதெல்லாம் சிந்திக்கவே முடியாது. புரியுதா? அவர் தயாள பிரபு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அவர் எப்படி பார்க்கிறாரோ அப்படித்தான் அவருடைய ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டவங்களே அதே ஸ்டேட்டஸ்ல பாக்குறாரு, அதே பொசிஷன்ல பாக்குறாரு. அவர் ஸ்பெஷலாவும் நம்மளை ஆர்டினரியாவும் அவர் நம்மளை பார்க்கல. புரியுதா? இந்த வருஷம் விபிஎஸ் தலைப்பே, நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்க ஸ்பெஷல், யூ ஆர் ஸ்பெஷல். புரியுதா? அதுதான் இது, அதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம ஸ்பெஷலானவர்கள், நம்ம ஆர்டினரி கிடையாது. தேவனுடைய பார்வையில் ஆர்டினரியே கிடையாது. நமக்கு தான் ஆர்டினரி தோசை, ஸ்பெஷல் தோசை எல்லாம். ஆண்டவருடைய பார்வையில் எல்லாமே ஸ்பெஷல் தான். அல்லேலூயா! அதான் உண்மை. இயேசு கிறிஸ்துவை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அவன் அன்னைக்கே ஸ்பெஷல் தான், அவன் ஆர்டினரியே கிடையாது. அப்ப எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை பார்ப்பது போலவே நம்மையும் அதே ஸ்டாண்டர்ட்ல பாக்குறாரு. அதனாலதான் அவரை உயிர்த்தேட வைத்து அவருக்குள் என்ன வல்லமை விளங்க பண்ணினாரோ அதே வல்லமையை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே அவர் விளங்க பண்ணுகிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. இன்னைக்கு இதை நம்ம ஒத்துக்கொள்ள முடியல, மனசாட்சி ஏத்துக்க மாட்டேங்குது. புரியுதுலா? நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கும் பொழுது அதை புரிய முடியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை போல நம்மளால மூவ் பண்ண முடியல. அவர் பாவத்தை தைரியமா கமெண்ட் பண்ணி ஜெயிச்சது போல ஜெயிக்க முடியல. அவர் சூழ்நிலைகளை தைரியமாய் போக்கஸ் பண்ணி அவர் ஃபேஸ் பண்ணி அவர் ஜெயிச்சது போல ஜெயிக்க முடியல. பயப்படுறோம், ஏன்னா அவருக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது, அவரும் நம்மளால ஜெயிக்க முடியாது நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, பிதாவாகி தேவன் சொல்றாரு, நீயும் இயேசு கிறிஸ்து ஒண்ணுதாங்கிறாரு. அவரும் என்னுடைய குமாரன் தான், நீ என்னுடைய குமாரன் தான், நீ அவர் ஒண்ணுதாங்கிறார். ஏன் பார்வையில ஒண்ணு, உன்னால் ஒத்துக்கொள்ள முடியுதோ ஒத்துக்கொள்ள முடியலையோ இதுதான் உண்மைங்கிறாரு. உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுதோ ஏற்றுக்கொள்ள முடியலையோ இதுதான் என் மைண்ட்ல இதுதான் இருக்குதுன்றாரு. உன் மைண்ட்ல நீ எப்படி யோசிக்கலாம், என் மைண்ட்ல இதுதான் உண்மைங்கிறாரு. உங்க மனதிலே தோன்றுகிறது உண்மை அல்ல, வேத வசனத்தின் சத்தியம் தான் உண்மை. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் சாதாரணமானவர்கள் அல்ல, உயிர் தெழுந்த கிறிஸ்துவை தங்களுக்குள் உடையவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களால் ஜெயிக்க முடியும், எதையும் ஜெயிக்க முடியும், எப்படிப்பட்ட காரியத்தையும் ஜெயிக்க முடியும். அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலானவராய் இருக்கும்படி உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரிசத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சிட்டார். இரண்டாம் அதிகாரம், எபேசியர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி,
அவரோடு கூட நம்மளே அதே மாதிரி பேட்டர்ன் எழுப்புற, நம்மையும் அவரோடு கூட எழுப்பி
உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார்.
செய்தார். ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் தேவ பிள்ளை, புரிதலா, நீங்க தேவ பிள்ளை. யோவான் 1:12 அதைத்தான் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவ பிள்ளை, அவர் பிள்ளைகளுக்குள் பார்ஷியாலிட்டி பார்க்கிறது கிடையாது. நம்ம தான், நம்ம புத்தி சரியில்லை. நம்ம பிள்ளைகள் ஒரு வீட்டில் 4 பிள்ளைகள், 4 பிள்ளைகள் பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்க. ஒரு பிள்ளையை ரொம்ப நேசிப்பாங்க, இன்னொரு பிள்ளைய முறைப்பாங்க பெத்த அம்மா அப்பாவே. நல்ல ஒழுங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கிற பிள்ளைக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நடக்கும் அந்த வீட்டில். ஒழுங்க வேலைக்கு வாங்க சுத்தி இருக்கிற பிள்ளைக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். வீட்டில் எல்லா உதவியும் செஞ்சு கொடுக்கிற பிள்ளைக்கு ரொம்ப ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் இருக்கிற பிள்ளைக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அதனால ரெண்டுமே அவங்க பெத்த பிள்ளைய தான், ட்ரீட்மெண்ட் மாறும். இதே மாதிரி அவரை பார்க்காதீங்க. உங்க அப்பா மாதிரி, அம்மா உங்க அப்பா அம்மா மாதிரி அவரை பார்க்காதீங்க. புரியுதா? உங்க அப்பா அம்மா மாதிரி தகப்பனை பார்க்காதீங்க, பிதாவை பார்க்காதீங்க. அவர் அப்படி கிடையாது, பார்ஷியாலிட்டி பார்க்கிறவர் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், உங்களையும் என்னையும் மரித்தோரிலிருந்து எழுப்பியிருக்கிறார். எபேசியர் 2:1 அதைத்தான் சொல்லுகிறது. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். 7 சொல்லுகிறது, கிறிஸ்துவோடு கூட அதே போல் அவரோடு கூடவே நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். சேம் பொசிஷன் தான் கொடுக்கிறாரு. புரியுதா? இயேசு கிறிஸ்துவையும் நம்மையும் பிரா வித்தியாசமா பார்க்கறது கிடையாது. அதுதான் தெய்வத்துக்குடைய அடையாளம். அவர் தெய்வம், அவர் அப்படிதான் பார்ப்பார். மனுஷன் அப்படி பார்க்க மாட்டான், பெத்த பிள்ளைகளையே வித்தியாசமா தான் பார்ப்பான். ஆனால் அவர் தெய்வம், அவர் அப்படி பார்க்க மாட்டார். ஒரே மாதிரிதான் பார்ப்பார். இயேசுவையும் நம்மையும் ஒரே மாதிரி பார்க்கிற அவரை தமது வலது வாரிசத்தில் உட்கார வச்சாராம். ஏன்? எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவராய் இருக்கும் பொருட்டு அவரை தமது வலது வாரிசத்தில் உட்கார வச்சாரு. நம்மையும் அதே போல வலது வாரிசத்தில் உட்கார வைக்கிறார். என்ன அர்த்தம்? நாமும் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர்களாய் இருக்கும் பொருட்டு நம்மையும் அதே இடத்துல உட்கார வச்சிருக்கார். நல்லா அந்த வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 20:20 கடைசி பகுதியை பாருங்க. இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்க தக்கதாக, தக்கதாக அப்படி இருக்கும்படியாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது வாரிசத்தில் உட்காரும்படி செய்தார். எல்லாவற்றையும் விட அவர் மேலானவராய் இருக்கும்படிக்கு அந்த சீட்டை கொடுத்தார். அப்ப நமக்கு அதே சீட்டை கொடுத்தாரு. என்ன அர்த்தம்? எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் உயர்ந்திருக்கும்படி தான் அந்த சீட்டை கொடுத்திருக்கிறார். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அந்த சீட்டுக்குன்னு ஒரு பவர் இருக்குது, அந்த சீட்டுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது, அந்த சீட்டுக்கு ஒரு குளோரி இருக்குது. அது இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் மாறுபடுவது இல்லை. அந்த சீட்டுல உட்கார்ந்து அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அது யாருடைய சீட்டு? தன்னுடைய சொந்த சீட்டு. பிதாவாகிய தேவன் அவருடைய வலது பக்கத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீட்டில் அவருக்கு இடம் கொடுத்தாரு. அதே சீட்டில் தான் நமக்கும் பக்கத்தில் இடம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை உடையவர்கள் 100% ஜெயிக்கிறவர்கள், எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்கள், எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர்கள். அவர்களை மேற்கொள்ளத்தக்க சக்தி இந்த உலகத்தில் எதுக்குமே கிடையாது. அடிச்சு சொல்றோம், அவர்களை மேற்கொள்ளத்தக்க சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்ப உட்கார வச்சுட்டு பாருங்க, 22வது வசனம், உட்காரபடி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி விட்டார். எல்லாத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினார். அப்போ நம்ம லைஃப்ல நம்முடைய பாதங்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட ஆண்ட தேவ பிள்ளைகளின் பாதங்களுக்கு சகலமும் கீழ்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப ஒரே ஒரு சேஞ்ச், ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இந்த அனுபவத்தை, இப்படிப்பட்ட ஒரு பொசிஷனை இயேசு கிறிஸ்து அடைஞ்சிருந்தார். இது அவர் வந்து சும்மா அடையல, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சார். இயேசு கிறிஸ்து ஒன்னும் சடனா ஒரு நிமிஷத்தில் இந்த பொசிஷனுக்கு ஏறல. அதற்காக அவர் கொடிய உபத்திரவம், வேதனை, சிலுவை, மரணம் என்கிற ஒரு கொடிய பாதையில கிராஸ் பண்ணார். கிராஸ் பண்ணி அந்த சீட்டை பிடிச்சார். ஆனா நம்ம அதை வந்து அதே மாதிரி சிலுவையில் போய் அடிக்கப்பட்டு தான் போகணுன்றது கிடையாது. நமக்காக அவர் அதை செஞ்சிட்டார். நேற்று தினத்தில் நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா, ஹிந்து பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோவை பார்க்கலாம். பிலிப்பைன்ஸ் தேசத்திலே, நான் வருஷம் வருஷம் சொல்லுவேன், நேற்று கூட பேப்பர்ல வந்துச்சு, ஹிந்து பேப்பர்ல, ஒரு பெண்ணை சிலுவையில் அடிச்சு அப்படி தொங்க விட்டுருக்கிறாங்க. உண்மையிலேயே ஆணியை வைத்து கையில் அடிச்சு கட்டி சிலுவையில் ஒரு பெண் தொங்கிக் கொண்டிருக்கிறாள். கிறிஸ்துவின் பாடுகளோடு தங்களை இணைத்துக் கொள்ளுகிறாங்களாம். பிலிப்பைன்ஸ் தேசத்தில் அது ரொம்ப சகஜமான விஷயம். நிறைய பேர் தங்களை உண்மையாகவே சிலுவையில் அறைந்து கொள்ளுகிறார்கள். கொஞ்ச நேரம் சிலுவையில் தொங்க விடப்பட்டு அதன் பிறகு ஆணி எடுக்கப்பட்டு அவர்களுக்கு முதல் உதவி செய்யப்பட்டு மருத்துவம் செய்யப்படும். ஆனா நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு அதை சொல்லல. சம்பாதிக்க வேண்டிய எல்லாம் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சிட்டேன், நீ என் பக்கத்துல மட்டும் வந்து உட்காருங்கிற, என்னை ஏத்துக்கிட்டீங்கன்னா என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கலான்ற, புரியுதா? ஆனா நம்ம லைஃப்ல ஒண்ணு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். மறுபடியும் பிலிப்பியர் நிருபத்துக்கு வாங்க. இவர் எப்படி அதை அடைந்தார் என்பதை நம்ம பாருங்க. 6வது வசனத்தில் படிச்சோம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், கிறிஸ்துவின் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் அவருக்கு இந்த மேன்மை கிடைச்சது. இப்ப நமக்கு என்ன சொல்றாரு பாருங்க, அதே அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். இப்பதான் நான் உங்களுக்கு மெயினாக ஃபார்முலாக்கு வரேன். இந்த அத்தாரிட்டி, இந்த வல்லமை பிதாவாகிய தேவன் பார்ஷியாலிட்டி இல்லாமல் நமக்கு கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளுக்கு. ஆனால் ஏன் இன்னைக்கு சபை அதை ரீச் பண்ண மாட்டேங்குது? ஏன் தேவனுடைய வல்லமை இல்லாமல் போகிறது? காரணம் என்னன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்து அந்த சிந்தனை இல்லாமல் போனதுதான் காரணம். அதைதான் இங்க வலியுறுத்துற. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்கட்டும். அவர் தேவனுக்கு சமமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலாகி மரண பரியந்தும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முடங்கால்களும் அவருக்கு முன்பாய் முடங்கும்படியாகவும் நாவுகள் யாவும் அவரை அறிக்கை செய்யும்படியாகவும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஏன்? கிறிஸ்துவுக்குள் காணப்பட்ட அந்த தாழ்மை சிந்தை. தன் பிதாவுக்கு 100% கமிட்டடா இருந்தார். அந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்துவின் சிலுவை பாடு நமக்கு தேவையில்லை, அந்த சிந்தனை உங்களுக்கு இருந்தால் போதும். பாடவர் ஏத்துக்கிட்டாரு, அந்த மைண்ட் செட் உள்ள மட்டும் நீ வாங்குறாரு. கிறிஸ்தியன் லைஃப் அதுதான். அப்போ கீழ்ப்படிதல் அவருடைய வாழ்க்கை முழுவதும் இருந்துச்சு. இன்றைக்கு சொல்லுகிறேன், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கி எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் ஃபார்முலா. இதுதான் கன்க்ளூஷன். இதுதான் அது ஒர்க் அவுட் ஆகும். இன்றைக்கு கீழ்ப்படிய மனதில்லை, ஆகையினால் இயேசு கிறிஸ்து சம்பாதித்ததை அனுபவிக்க முடியவில்லை. இதுதான் பிரச்சனை. கீழ்படிய மரண பரியந்தம் ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்கு கீழ்படிய மனதுள்ளவனா இருப்பானால் அவன் கிறிஸ்து சம்பாதித்ததை அவனால் அனுபவிக்க முடியும். கீழ்படிய மனதற்றவன் அனுபவிக்க முடியல. இன்னைக்கு சபைக்கு கீழ்படிய மனசு இல்ல, சுய இஷ்டம் போல போகிறதுனாலதான் கிறிஸ்து சம்பாதித்ததை அவன் நமக்கு கொடுக்க நினைச்சும் பிதா கொடுக்க நினைச்சும் அதை வாங்க முடியல. பைனலா நான் சொல்ல முடிகிற மறுபடியும் அந்த எபேசியர் முதல் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பார்க்கலாம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய பொசிஷன் என்ன? ஒரு சிங்கிள் பர்சன். சபையும் கிறிஸ்துவும், சபையும் கிறிஸ்துவும் பிரிக்கப்பட முடியாத ஒன்று. சபை என்பது சரீரம், கிறிஸ்து தலை. புரியுதா உங்களுக்கு? சபை என்பது சரீரம், கிறிஸ்து என்பது தலை. அதை தான் இங்க கன்க்ளூட் பண்றாரு. இப்போ ஒரு முழு உருவமா நம்ம இருக்கிறோம். தலைதான் சகலத்தையும் ஆளுகிறது. பிரெயின்ல இருந்து தான் ஒவ்வொரு கமாண்ட் நமக்கு வந்துட்டு இருக்குது. நீ கை அசைக்கிறோம் அப்படின்னா பிரெயின்ல இருந்து கமாண்ட் வருது, நீ கை அச. தண்ணி குடிக்கணும், தண்ணி தாகமா இருக்குது, பிரெயின் கமாண்ட் பண்ணுது, அந்த பாட்டில எடு, தர, வாயில ஊத்து. சரீரம் செயல்படுகிறது, பிரெயின் மேல கமாண்ட் பண்ணிட்டு இருக்குது. கிறிஸ்துதான் தலை, அவர் கமாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, சரீரம் அதை செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆமென். இதுதான் காரியம். உங்களுடைய பிரெயின் உங்களுக்கு கமாண்ட் பண்றது நீங்க செய்யலன்னா அங்க உடம்பு இருந்து பிரயோஜனமே இல்லை. என்னைக்குமே சொல்றேன், ஒரு மூளை ஒரு சரீரத்துக்கு நல்லதை மட்டும்தான் அங்க கமெண்ட் பண்ணும், கெட்டதை கமெண்ட் பண்ணவே பண்ணாது. தெரியுமா? ஒருபோதும் கெட்டதை கமெண்ட் பண்ணாது. ஒரு பிரெயின் வந்து ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற கமெண்ட் 100% நன்மைக்கு தான், கெட்டதை கமெண்ட் பண்ணவே பண்ணாது. கையில ஒரு கொசு கடிக்குது, அந்த ஃபீல் பிரெயினுக்கு போகுது, பிரெயின் கமாண்ட் பண்ணுது அடுத்த கைக்கு. இடது கையில கொசு உட்காந்து கடிச்சிட்டு இருக்குது, வலது கைக்கு கமாண்ட் பண்ணுது, டக்குனு அதை அடிச்சிருன்னு. உடனே இது செயல்பட்டது, அந்த உடம்புக்கு நல்லது. ஒரு சின்ன கமெண்ட், அது என்ன கமெண்ட் கொடுக்குதோ அது 100% அந்த உடம்புக்கு நல்லது. தப்பான கமெண்ட் பிரெயின் கொடுக்கவே கொடுக்காது. அது கொடுக்கிற எல்லா கமாண்டும் நல்லதுதான். அதே போல தலையாகிய கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற எல்லா கமாண்டும் 100% நமக்கு நல்லது. ஒருபோதும் தப்பான கமாண்ட் அவர் நமக்கு கொடுக்க மாட்டார், வேண்டாத கமாண்ட் அவர் கொடுக்க மாட்டார், அவசியம் இல்லாத ஒரு கமாண்ட் அவர் கொடுக்கவே மாட்டார். வேண்டாததும் கொடுக்க மாட்டார், அவசியம் இல்லாததும் கொடுக்க மாட்டார். கொசுக்கான தான் அடிக்க சொல்லு, கொசுக்கான அவசியமா கையை போட்டு அடிப்பீங்களா? அடிக்க மாட்டீங்க, வெறுங்கையை போட்டு அடிக்க மாட்டோம். நமக்கு தான் மதிக்கும். அவசியம் இல்லாத ஒரு கமாண்ட் வராது பிரெயின்ல இருந்து, தப்பான ஒரு கமாண்ட் வராது. இதைத்தான் நான் இயேசு கிறிஸ்து கோப்பா சொல்றேன், தலைக்கு சொல்றேன். தப்பான கமாண்ட் அவர் ஒருபோது நமக்கு கொடுக்கறது இல்லை, அவசியம் இல்லாத கமாண்ட் அவர் ஒருபோது நமக்கு கொடுக்கறது இல்லை. அவர் கொடுக்கறது எல்லாமே நமக்கு நன்மையான கமாண்ட். 100% அதுக்கு கீழ்ப்படிங்க. 100% அவர் சம்பாதிச்சு வச்ச ஆசீர்வாதங்களை அனுபவிங்க. இதுதான் உயிர்த்தெழுதலின் செய்தி. இயேசு கிறிஸ்து 100% சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு, தோல்வி அடையில. அதுதான் நமக்கு தலை. புரியுதா? ஒருபோதும் தோல்வி அடையாதவர் தான் நமக்கு தலை. இந்த தலை நமக்கு என்ன சொல்றது? அதான் என்ன செய்ய, உடம்பு செய்யணும். ஒருபோதும் தோல்வி அடையாதவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து நமக்கு சொல்றாரு, கண்ணை மூடித்து செய்யுங்க, நீங்களும் அதே மாதிரி வெற்றி பெறுவீங்க. ஆமென். இதுதான் உயிர்த்தெழுதலின் செய்தி. இயேசு கிறிஸ்துவையும் பிதா நம்மையும் வேறு விதமாய் பார்க்கிறதே இல்லை, ஒரே மாதிரி பார்க்கிறாரு. ஒரே லெவல்ல நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரு, ஒரே விதமா நம்மளை செய்யறாரு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியணும், அவர் தலைங்கிறத மறந்துடாதீங்க. நம்ம நீ நான் ஒண்ணு, இயேசு கிறிஸ்து நான் ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு,
அன்னைக்கு லூசிபர் மாதிரி காயிடக்கூடாது. ஓ நீ நான் ஒன்ன அப்புறம் தலைக்கு மேல நான் ஏற நேரிடக்கூடாது. தலை என்னைக்கு மேலதான் இருக்கணும், உடம்பு என்னைக்கும் கீழதான் இருக்கணும். லூசிபர் அங்கதான் தப்பு பண்ணலாம். ஓ தேவனுக்கு நம்ம சமமானவர் தான் சொல்லி மேல ஏற பார்த்தான். அதைதான் செய்யாதீங்க, கீழ்ப்படிந்தவராக இருங்கன்னு வேதம் சொல்லுது. என்னதான் அவர் உங்களுக்கு பவர் கொடுத்து வெற்றி பெற பண்ணுவார், ஆனாலும் என் தலை இயேசு கிறிஸ்து. அவருக்கு கொடுக்கிற ஆனர் நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். அவரை போலவே நான் வெற்றி பெறுவேன். பிதா அவரை போலவே என்னை சமமா பாக்குறாரு. ஆனா நான் அதை நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன், அட்வான்டேஜ் எடுக்க மாட்டேன். அவருக்கு கீழ்ப்படிந்த என் வாழ்க்கையில நடத்துவேன். அதுல இருங்க, கடைசி வரைக்கும் மரணப்பரியந்தம் கீழ்ப்படியுங்க. மரணத்துக்கு பிறகு மேலான நிலைமைக்கு இன்னும் மேல கர்த்தர் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினால் தேவனுடைய குமாரன் என்று அவர் பலமாய் ரூபிக்கப்பட்டார். பலமாய் ரூபிக்கப்பட்டார். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மதங்கள் மார்க்கங்கள் உண்டு, அதை ஸ்தாபித்தவர்கள் ஒருவரும் இல்லை. காரணம் அவைகள் தெய்வங்கள் அல்ல. ஆகையினாலே அவைகள் மரித்து முடிந்து போய்விட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து அவர் தேவனுடைய குமாரன் என்று தன்னை நிரூபித்தார். ஏன்? பிதாவாகிய தேவனுக்கு மரணம் இல்லை, அவருக்கு முடிவில்லை, அவர் நிரந்தரமானவர். அவருடைய குமாரன் என்பதற்கு என்ன அடையாளம்? அவரும் அப்படித்தான் நிரந்தரமானவர், அவருக்கு முடிவே கிடையாது. அதை வைத்துத்தான் அவர் தேவனுடைய குமாரன் என்று நாம் அறிக்கை இடுகிறோம். அவர் தேவனுடைய குமாரன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி மரணப்பரியந்தம் சிலுவையின் மரணப்பரியந்தம் அவர் தன்னைத்தானே தாழ்த்தி அவர் தேவனால் உயர்த்தப்பட்டார். இன்றைக்கு சொல்லுகிறேன், அவர்தான் சபைக்கு தலை. அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் சிலுவையில் சம்பாதித்த அத்தனை வெற்றிகளையும் நீங்களும் நானும் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளாமலேயே அனுபவிக்க முடியும். அவர் பாடுகளை பட்டு சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. ஜஸ்ட் அவருக்கு நீங்க கீழ்ப்படிச்சா போதும், அதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணலாம். கஷ்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நீ எனக்கு கீழ்ப்படி, என் கூட சேர்ந்து நீ எல்லாவற்றையும் அனுபவின்னு சொல்றாரு. எவ்வளவு சிம்பிளான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மதங்கள் மார்க்கங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாடுபட வைக்கிறது, தன்னுடைய பக்தர்களை படாத பாடுபடுத்துது. ஆனா நம்முடைய ஆண்டவரோ பாடுகளை அவர் ஏத்துக்கிட்டு ஆசீர்வாதத்துல மட்டும் எங்கூட வந்து ஷேர் பண்ணிக்கோன்றார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா? பாடுகள் எல்லாம் எனக்கு, ஆசீர்வாதத்தை மட்டும் என் கூட வந்து எனக்கு கீழ்ப்படிந்திருந்து நான் சொல்றதெல்லாம் செஞ்சு நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறது எல்லாத்தையும் அனுபவிங்கிறார். இவர்தான் தெய்வம், இவர்தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு ராஜாவை நம் எல்லாரும் அப்படியே மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா! அவர் சிலுவையிலே சம்பாதித்த எல்லாம் நமக்கு, அவர் சிலுவையிலே சம்பாதித்த வெற்றிகள் நமக்கு, அவர் சிலுவையிலே சம்பாதித்த எல்லா விதமான ஜெயத்தையும் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே தோல்வி என்பது இல்லை, இல்லவே இல்லை, ஒருபோதும் கிடையாது. நாம் நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். அல்லேலூயா! நாம் நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குளோரி, அல்லேலூயா! உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா! உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு ராஜா எங்களுக்காய் வெற்றி சிறந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு உயிர்த்தெழுந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு சொந்தமாக்கி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் அருமை பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் எங்கள் இயேசு ராஜாவையும் ஒன்றாய் பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களையும் அதே வல்லமை நாங்களும் அனுபவிக்கும்படி வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம்.
எங்களையும் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருப்பதற்காய் சோத்திரம். எங்கள் பாதங்களுக்கும் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி இருப்பதற்காய் சோத்திரம். எங்களுக்கு கமாண்ட் கொடுக்கும்படி எங்கள் இயேசு ராஜாவை எங்களுக்கு தலையாய் கொடுத்திருப்பதற்காய் சோத்திரம். சோத்திரம், சோத்திரம். சபையாகி இந்த சரீரத்திற்கு கிறிஸ்துவே தலை. இந்த தலை ஒருபோதும் தவறான கமாண்ட் கொடுக்காது, அவசியம் இல்லாத ஒரு கமாண்ட் கொடுக்காது. அது எந்த கமாண்ட் கொடுத்தாலும் அது அவசியமானதா இருக்கும், அது சரியானதா இருக்கும், அது நல்லதா தான் இருக்கும். கெட்ட கமாண்ட் ஒருபோதும் தலை கொடுக்காது. ஒரு மனுஷ தலையே கிறிஸ்துவை புரிந்து கொள்வதற்கு அது போதும். உங்க தலையை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா கிறிஸ்துவ நீங்க புரிஞ்சுக்கலாம். உங்க உடம்புல உடம்புக்கு மேல இருக்கிற கழுத்துக்கு மேல இருக்கிற தலையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிறிஸ்துவ நீங்க புரிஞ்சுக்கலாம். உங்க தலையிலிருந்து வருகிற கமாண்ட் எதுவுமே உங்க சரீரத்துக்கு தீங்கு செய்யறதில்லை. அதே போல கிறிஸ்து சொல்லுகிற எதுவுமே நமக்கு தீங்கு செய்யறது கிடையாது. எல்லாமே நன்மையானவைகள். நம்முடைய நன்மைக்காகவே அவர் சொல்றாரு, சந்தோஷமா செய்யுங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா வாழுங்க. ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமை பிதாவே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு கிடைத்த ஸ்தானம், எங்களை நீங்க வைத்திருக்கிற இடம், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சாக்கியம், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுகை, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மை, இவைகள் எல்லாவற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இலவசமாய் மகிமையான வாழ்க்கை எங்களுக்கு நீங்க வைத்திருக்கிறீங்களே, இதை நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து சொல்லுகிற வார்த்தைகளின்படி நடந்து நிறைவாய் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. காத்து வழி நடத்துங்க. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து உமக்கு மகிமையா எங்களை காத்துக் கொள்ளுங்க. இந்த உயிர் தேடுதலின் வல்லமை வீணாய் போகக்கூடாது அப்பா. சபையாகி நாங்கள் அனுபவிக்க வேண்டும். கிருபை செய்யுங்க, காத்துக் கொள்ளுங்க. துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென்.